வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்துக்கிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட தன் மனைவியை பற்றி கணவன் எழுதிய ஒரு டைரியை பற்றி கேட்கலாமா?
எனது மனைவிக்கு வந்த புற்றுநோயுடன் தொடர்ந்து 4 ஆண்டுகள் போராட்டமே நடத்தினோம். பொதுவாக கிராமங்களில் ஒருவர் நோயில் படுத்து இறந்து போனால் சாதாரணமான நோய்க்கும் கூட நாங்கள் பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத மருத்துவமனைகள் இல்லை என்று வருந்தும் உற்றார் உறவினர்களிடம் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே எனது மனைவிக்கு வந்த புற்றுநோயிலிருந்து அவர்களை காப்பாற்ற நாங்கள் நடத்திய போராட்டம்தான் எங்களால் சொல்லவே முடியாது. நிறைய ஆஸ்பத்திரிக்கு போய் நாங்கள் மருத்துவம் பார்த்தோம். ஒரு மருத்துவர் தன்னிடம் வரும் நோயாளியின் உடல்நலம் பற்றிய முன் சரித்திரத்தை நன்கு தெரிந்து கொண்டு பின்பு வந்த நோயாளிக்கு வைத்தியம் பார்ப்பதுதான் மிக சிறந்த பலன் அளிக்கும். ஆனால் இன்றைய நிலையில் இது போன்ற மருத்துவரும் இல்லை, நோயாளிகளும் இல்லை. முன்பெல்லாம் குடும்ப மருத்துவர் என்று ஒருவர் இருப்பார். அவர்களுக்கு தன்னிடம் வரும் நோயாளிகளின் முழு விவரங்களும் தெரிந்து இருக்கும். பிறந்தது முதல் இன்று வரை என்னென்ன வியாதிகள் வந்தது, என்ன மருத்துவம் செய்தோம் என்ற விவரங்கள் நோயாளியை பார்த்தவுடனே அவருடைய மனதில் தோன்றிவிடும். அவர் செய்யும் மருத்துவமும் நல்ல பலன்களை கொடுத்தது. எனது மனைவிக்கு வந்த புற்றுநோய் பற்றி தெரிவிப்பதற்கு முன்பாக அவர்களின் உடல்நலம் பற்றி கூறுவது உபயோகமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அவர்களுக்கு புற்றுநோய் முதலில் இருப்பது தெரிய வந்தது 57வது வயதில்தான். பொதுவாகவே 50 வயதிற்கு மேலானவர்களுக்கு காணப்படும் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு, மூட்டுவலி போன்ற நோய்கள் இன்றி உடல் நலத்துடன் தான் காணப்பட்டார்கள். அதிகமாக நோயில் விழுந்து எழுந்தது கிடையாது. அவர்கள் தனது 2 பெண் குழந்தைகளையும் சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலமே பெற்றெடுத்தார்கள். ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கும் இடைவெளி 5 வருடங்கள் குழந்தைகள் பேறு காலத்திற்கு பின்பு சுமார் 10 வருடங்கள் கழித்து வயிற்று வலியினால் மிகவும் துன்பப்பட்டார்கள். எந்தவித காரணமும் தெரியவில்லை. பின் ஒரு காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர், இந்த வலி குடல் சில இடத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்வதால் உணவு செரித்த பிறகு அதன் வழியாக செல்லும் பொழுது வலியாகும், குடல் சில இடங்களில் ஒன்றுடன் ஒன்று வெளிச்சுவர்களில் ஒட்டி கொள்வது முன்பு அவர்களுக்கு செய்த 2 சிசேரியன் அறுவை சிகிச்சையும் காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்தார். மேலும் தற்போது வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்து மேற்கூறியபடி குடல் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டு இருப்பது காணப்பட்டால் அதை நீக்கினால் வயிற்று வலி குணமாக்கலாம் என்று தெரிவித்தார். ஆகையால் 3வது முறையாக வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதற்கு பிறகு அவர்களுக்கும் பெரிதான உடல்நல குறைபாடு காணப்பட்டது இல்லை. புற்றுநோயின் முதல் தாக்குதல். எனது மனைவிக்கு மாதவிடாய் நின்று 10 ஆண்டுகள் ஆகிய பிறகு பிறப்பு உறுப்பிலிருந்து வெள்ளையான திரவம் வருவதாக கூறினார்கள். இது போன்று பெண்களுக்கு வருவது மிக சகஜமான ஒன்று என்றும் அது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் அனுபவப்பட்டவர்கள் கூறியதால் அசால்ட்டாக இருந்தோம். பெரும்பாலும் பெண்கள் இது போன்ற நோய்களை கணவரிடம் தெரிவிப்பது இல்லை. வீட்டில் உள்ள வயதான பெண்களிடமோ தனது வயதை ஒத்த நெருக்கமான பெண் நபர்களிடம் மட்டுமே சொல்லுவாங்க. இந்த விதமான நோய்க்கு ஹோமியோபதி மருந்து சிறப்பாக செயல்படுகிறது என்று அனுபவப்பட்டவர்கள் சொல்ல, எனது மனைவி தன்னை ஹோமியோபதி டாக்டரிடம் கூட்டி செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். நாங்கள் வசித்த இடத்திற்கு பக்கத்தில் போரூரில் ஹோமியோபதி கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி கல்லூரியில் அரசு அனுமதி பெற்ற ஹோமியோபதி பட்டப்படிப்பு நடைபெறுகிறது. அங்கு வெளி நோயாளிகளுக்கு மருத்துவமும் பார்த்து வருகிறார்கள். அங்கு எனது மனைவியை கூட்டி சென்று காண்பித்தேன். அங்குள்ள ஹோமியோபதி மருத்துவர் வரும் நோயாளிகளின் முழு விவரங்களையும், அதாவது நோயாளியின் உயரம், எடை மற்றும் குடும்ப விவரங்கள், அவர்களுக்கு முன்பு ஏற்பட்ட நோய்கள், அறுவை சிகிச்சை, தற்போது உள்ள நோய்கள் பற்றிய பதிவுகளை முழுமையாக செய்தார்கள். தற்பொழுது இருக்கும் நோய் எவ்வளவு நாட்களாக உள்ளது என்ற விவரங்களையும் அறிந்த பிறகு ஹோமியோபதி மாத்திரைகளை கொடுத்தார்கள். 1 மாதத்தில் 10 நாட்களுக்கு 1 முறையாக நேரில் சென்று மருத்துவரை பார்த்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு வந்தார்கள். எனது மனைவி அவ்வப்பொழுது தனது மருமகளிடம் குடும்ப விவரங்களை பற்றி பேசுவது உண்டு. ஒரு சமயம் தற்செயலாக தனது தற்பொழுதிய நோய் பற்றியும் ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு வருவது பற்றியும் கூறியுள்ளார்கள். மருமகள் அத்தையிடம் கோபமாக, ஏன் இத்தனை நாட்கள் என்னிடம் கூறவில்லை, எதற்காக ஹோமியோபதி டாக்டரிடம் சென்றீர்கள் என்று கடிந்து கொண்டார்கள். உடனடியாக அவர்களுடைய நண்பரும் வேலை செய்பவருமான மகப்பேறு மருத்துவர் அவர்களை போய் பார்க்கும்படி கூறினார்கள். அவர்கள் கூறிய பிறகுதான் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனைக்கு சென்று அதற்கான டாக்டரை சந்தித்தார்கள். அவர்கள் முழுமையான உடல் பரிசோதனையை மேற்கொண்டார்கள். பிறப்பு உறுப்பிலிருந்து வெளியேறும் திரவம் நிணநீர் போன்றுள்ளது. வெள்ளைப்போக்கிற்கும் இதற்கும் வித்தியாசம் உள்ளது. கர்ப்பப்பையின் உள் புண் ஏதாவது இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டார்கள். மேலும் இது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் என்று எண்ணி அதற்குரிய பரிசோதனை எடுக்கப்பட்டது. நானும் எனது மனைவியும் பயோப்சியின் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும், புற்றுநோயாக இருக்கக்கூடாது என எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டோம். பரிசோதனையின் முடிவை அறிய மறுதினம் சென்று டாக்டரை பார்த்தோம். அவர் அறையின் உள்ளே செல்லும் வரையிலும் எனது மனைவிக்கு வந்துள்ள நோய் புற்றுநோயாக இருக்காது என்று ஒருவித நம்பிக்கையுடன் உள்ளே சென்றேன். டாக்டர் அவர்கள் பரிசோதனை அறிக்கையை முன்பே பார்த்திருந்தபடியினால் அவர்கள் எங்களிடம் பரிசோதனையில் கர்ப்பப்பையில் புற்றுநோய் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது அதிக அளவு பரவவில்லை என்பதையும் தெரியப்படுத்தினார்கள். மேலும் கர்ப்பப்பையை உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டும் என்று கூறினார். எனது மனைவியின் கண்களிலிருந்து வெள்ளம் போல் கண்ணீரும் அடக்க முடியாதபடி அழுகையும் வர நான் எனது மன வருத்தத்தை அடக்கி கொண்டு அவர்களை மருத்துவரின் அறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தேன். கோபம், வருத்தம், எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் பரிசோதனை சரியாகத்தான் செய்யப்பட்டுள்ளதா, மருத்துவர் சரியாகத்தான் தீர்மானித்துள்ளாரா, மேற்கொண்டு என்ன செய்ய என்ற பல்வேறு சிந்தனைகளுடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறினோம். எனது மனைவிக்கு கர்ப்பப்பையின் உட்புற சுவரில் புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. அதனை எண்டோமெட்ரிஷியம் கார்சினோமா என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இது ஆரம்ப நிலைதான் என்றும் தெரிவித்தார்கள். எனது மனைவியின் மருமகளும் இந்த நோய் தனது அத்தைக்கு வந்துள்ளது என்று அறிந்து மிக மிக வருத்தப்பட்டார்கள். மேலும் அவர்கள் எங்களை, நீங்கள் ஏன் முதலிலேயே ஒரு மகப்பேறு மருத்துவரை போய் பார்க்காமல் ஹோமியோபதி டாக்டரை பார்த்தீர்கள், நீங்கள் எல்லாம் படித்தவர்கள்தானா, இப்படி அசால்ட்டா ஏன் இருந்தீங்க என்று குற்றம் சாட்டினார்கள். அதிகமான வெள்ளைப்போக்கு அல்லது நிணநீர் வெளியேறுவது புற்றுநோயாக கூட இருக்கலாம் என்பது எங்களுக்கு அதுவரை தெரியாது என்பதுதான் உண்மை. நான் எப்பொழுதும் எந்த ஒரு சிறு உபாதையானாலும் குழந்தைகளையோ மனைவியோ உடனடியாக டாக்டரிடம் கூட்டி சென்று காண்பித்து மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கும் பழக்கமுள்ளவன். மேலும் மருத்துவரின் பரிந்துரையின்படி மருந்துகளை தவறாமல் நானே எடுத்து கொடுத்து சாப்பிடும்படி கூறுவேன். சிலர் நோயுற்ற குழந்தைகளையோ மனைவியோ டாக்டரிடம் கூட்டி சென்று காண்பிப்பதில் மிக அசால்ட்டாக இருப்பார்கள். மனைவியின் நச்சரிப்பு தாங்காமலேயே டாக்டரிடம் வேண்டாவிருப்பாக அழைத்து செல்வதை பார்த்திருக்கிறேன். எனது மனைவிக்கு பயோப்சி பரிசோதனை மூலம் கர்ப்பப்பை புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டது. பரிசோதனையின் முடிவில் எந்த அளவிற்கு கர்ப்பப்பையின் உட்புற சுவர்களின் திசுக்களில் பரவியுள்ளது என்பதையும், உட்புற சுவரை தாண்டி ஓவரி என்ற பகுதிக்குள் ஊடுருவவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தினார்கள். ஆகையால் புற்றுநோய் மற்ற பகுதிகளுக்கும் பரவுவதற்கு முன்பாக அறுவை சிகிச்சை மூலம் கர்ப்பப்பையை எடுத்துவிட முடிவு செய்தார்கள். இரண்டாவது முறை சிசேரியன் செய்த பொழுது, பின்பு 10 வருடங்கள் கழித்து வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்த பொழுது அறுவை சிகிச்சை செய்த டாக்டர்கள் கர்ப்பப்பையை நீக்கிவிடலாமா என்று கேட்டார்கள். சில பெண்களுக்கு இரண்டாவது சிசேரியன் செய்யும் பொழுதே கர்ப்பப்பையை நீக்கிவிடுகின்றனர், 3வது முறையாக கர்ப்பம் தரிக்காமல் இருப்பதற்காக. 2 முறையில் சிசேரியன் மூலம் குழந்தை வெளியே எடுக்கப்பட்டால் 3வது முறையும் சிசேரியன் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆகையால் கர்ப்பப்பையை எடுத்து விடுவதால் முழுமையான பாதுகாப்பான குடும்ப கட்டுப்பாடு ஆகிவிடும் என்பதுதான். நாங்கள் 2வது 3வது முறையும் அறுவை சிகிச்சையின் பொழுது கர்ப்பப்பையை நீக்கலாமா என்று கேட்டதற்கு வேண்டாம் என்று கூறியிருந்தோம். ஏற்கனவே கர்ப்பப்பையை நீக்கியிருந்தால் இம்முறை புற்றுநோய் வந்து அதை நீக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்காது. ஏன் புற்றுநோயே வராமல் கூட இருந்திருக்கலாம். மேலும் 3வது முறை வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் மேலும் இது போன்ற அறுவை சிகிச்சையை எனது மனைவியின் உடல் தாங்காது என்று கூறியே எச்சரித்திருந்தார். புற்றுநோயை குணப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வர பாதிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் நீக்குவதுதான் முதல் நடவடிக்கை என்பது அறியப்பட்டது.
புற்றுநோய் பரவுவதற்கு முன்பாக அறுவை சிகிச்சை மூலம் கர்ப்பப்பையை எடுத்துவிட முடிவு செய்து மியாத் என்று மணப்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையிலேயே சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நோயின் தாக்கம் கர்ப்பப்பையை நீக்கிய பிறகு அதை சுற்றியுள்ள இடங்களில் பரவியுள்ளதா என்பதை அறிய மறுபடியும் பயோப்சி செய்தார்கள். இந்த முறையில் புற்றுநோய் கர்ப்பப்பையையும் துளைத்து மற்ற இடங்களுக்கு பரவாதது உறுதி செய்யப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு 5 நாட்கள் மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருந்தார்கள். 4வது முறை வயிற்றில் அதே இடத்தில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை மற்றும் வயது அதிகம் காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டார்கள். 1 வாரத்திற்கு பின்பு வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டோம். 10-15 நாட்களில் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டது. மேற்கொண்ட பயப்பட தேவையே இல்லை என்று எண்ணியிருந்தோம். ஆனால் எனது மனைவிக்கு புற்றுநோய் வந்த விவரம் எனது உடன் பிறந்த சகோதரிகளுக்கோ எனது மனைவியின் சில சகோதரர்களுக்கோ தெரிவிக்கவில்லை. இது புற்றுநோயா, அது குணப்படுத்த முடியாத நோய் ஆயிற்றே என்று நம்மிடமே நேரில் கூறுவார்கள். மற்ற உற்றோர் உறவினர்கள் அவர்கள் கூற வேண்டிய அனுதாபத்தை என்னால் பெற விரும்பவில்லை. ஏதோ கர்ப்பப்பையில் பிரச்சனை, ஆகையால் அதனை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கியுள்ளார்கள் என்று மட்டுமே அறிவார்கள். எனது பெரிய மகள் சிங்கப்பூர் நிரந்தரவாசி, அங்கு 12 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தாயின் உடல்நிலை பற்றி தெரியும். அறுவை சிகிச்சையின் பொழுது இங்கு வந்து தாயாரை கவனித்து கொண்டார்கள். இளைய மகளும் சென்னையிலேயே இருந்ததால் தனது தாயை கவனித்து கொண்டார்கள். எனது மனைவியின் மூத்த அண்ணன் அண்ணி இருவரும் மருத்துவர்கள்தான். அவர்கள் வந்து இருந்து கவனித்து கொண்டார்கள். நாங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டது மியாத் மருத்துவமனையில். அதுவும் மனைவியை பரிசோதனை செய்தது மற்றும் கர்ப்பப்பையை நீக்கியது போன்றவை மகப்பேறு மருத்துவர் மூலமாகத்தான். புற்றுநோய்க்கு என்று தனியான மருத்துவர்கள் என உள்ளார்கள் என்று கூறினர். எங்களுக்கு இதற்கு முன்பாக மருத்துவ துறையில் இப்படி ஒரு பிரிவு இருப்பதே தெரியாது. அவர்களிடம் சென்று மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இந்த அறுவை சிகிச்சை முடிந்த உடல் சிறிது தேறிய பிறகு பார்க்கலாம் என்றும் கூறினார்கள். நாங்களும் அதே போல் நினைத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் இது பற்றிய விவரங்களையும் விசாரித்தோம். சென்னை வட பழனியில் மருத்துவர் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு ஆலோசனை பெறுவது என்று தீர்மானித்தோம். மேற்கண்ட பார்வை நேரத்தை பெற்று எனது மனைவியையும் மியாத் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட பரிசோதனை விவரங்களையும் மற்றும் மருத்துவரை நேரில் பார்த்தோம். புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் எனது மனைவியையும் பரிசோதனை விவரங்களையும் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட விவரங்களின் அறிக்கைகளையும் பரிசீலனை செய்தார். அறுவை சிகிச்சை செய்து புற்றுநோய் பாதிக்கப்பட்ட உடல் பகுதியை நீக்கும் பொழுது வெளியேறும் இரத்தம் மற்றும் நிணநீரினால் புற்றுநோய் செல்கள் உடலில் மற்ற பாகங்களுக்கு பரவும் சந்தர்ப்பம் உள்ளது. மேலும் வளர்ச்சி அடையாத புற்றுநோய் செல்கள் உடலின் வேறு பாகத்தில் கூட மறைந்து இருக்கலாம். ஆகையால் ஹீமோத்ரோபி என்ற தீவிர சிகிச்சையும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட உடல் பகுதியில் நுண்கதிர் வீச்சு சிகிச்சையும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஆனால் எங்களுக்கு மிக பயம் தொற்று கொண்டது. ஹீமோத்ரோபி பற்றி மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். தலைமுடியெல்லாம் கொட்டிவிடும், உடம்பு மிக இழைத்துவிடும், அதன் பக்க விளைவுகள் மிக அதிகமாக இருக்கும். எனது மனைவி தனக்கு மேற்கொண்ட எந்தவித வைத்தியையும் செய்ய வேண்டாம் என்று மறுத்தார்கள். நாங்கள் இது பற்றி இன்னும் 2 ஸ்பெஷலிஸ்ட்களையும் பார்த்த பின்பே முடிவு செய்வோம் என்று சமாதானப்படுத்தினோம். பின்பு எங்கள் குடும்ப நண்பர் ஒருவர் நேரில் சென்று எல்லா மருத்துவ பரிசோதனை சான்றிதழ்களையும் காண்பித்து அவருடைய கருத்தினை கேட்டோம். அவர் ஹீமோத்ரோபி செய்யவிட்டாலும் புற்றுநோய் உண்டான இடத்தில் நுண்கதிர் சிகிச்சை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கூறினார். புற்றுநோய் சிகிச்சைக்கு என்று சென்னை அப்போலா மருத்துவமனை உள்ளது. அங்கு சென்று நண்பர் குறிப்பிட்ட புற்றுநோய்க்கு என்று நுண்கதிர் சிகிச்சை அளிக்கும் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றோம். அவர் எனது மனைவியை முழு உடலில் பரிசோதனை மற்றும் மியாட் மருத்துவமனையில் எடுத்து மருத்துவ பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சை விவரங்களை பார்வையிட்டார். உங்களுக்கு வந்திருக்கும் நோய் கர்ப்பப்பை புற்றுநோய் என்று தெரிந்தவுடன் இங்கு வந்து இருக்க வேண்டும். புற்றுநோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு என்று தனியான மருத்துவர்கள் உள்ளனர். அவர்கள் புற்றுநோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்வது மிகவும் அபாயகரமானதுதான் என்று தனது கருத்தை தெரிவித்தார்.
எனது மனைவிக்கு நுண்கதிர் சிகிச்சை அப்போலோ மருத்துவமனை சென்னை தேனாம்பேட்டையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்ப்பப்பை நீக்கப்பட்ட வயிற்றுப்பகுதியை சுற்றி நுண்கதிர் பாய்ச்சப்பட்டது. மொத்தம் 21 நாட்கள் நுண்கதிர் சிகிச்சை கொடுத்தார்கள். சிகிச்சை எடுத்துக்கொள்ள தினந்தோறும் அதிகபட்சம் 10 முதல் 15 நிமிஷங்கள் தான் ஆகியது. தினந்தோறும் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு ரேடியேஷன் சிகிச்சை எடுத்துக்கொள்ள சென்று திரும்பினோம். வாரம் 5 நாட்கள் மட்டும் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் கொடுக்கப்படவில்லை. 21 நாட்கள் ரேடியேஷன் உடம்பின் வயிற்றுப்பகுதிக்கு மேல் கொடுத்தார்கள். கடைசி 2 நாட்கள் உடலின் உள்ளும் கர்ப்பப்பை இருந்த இடம் வரை ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் குழாய் மூலம் உள் செலுத்தி கொடுத்தார்கள். இப்படி செய்யும் பொழுது எனது மனைவிக்கு மனவேதனையும் உடல் வலியும் ஏற்பட்டது. ஆனால் டாக்டர்கள் கூறியபடி எல்லா விதத்திலும் புற்றுநோய் மேற்கொண்டு ஏற்படாமல் இருக்க தகுந்த சிகிச்சை செய்து கொண்டோம் என்ற மனநிறைவும் மனதில் புற்றுநோய் பற்றிய பயமும் நீங்கியது. மருத்துவரிடம் இனி எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எவை தவிர்க்கப்பட வேண்டும் என்ற டயட் பற்றிய எங்களது சந்தேகங்களை கேட்டோம். நீங்கள் எப்பொழுதும் சாப்பிடும் உணவை சாப்பிடலாம் என்று தான் தெரிவித்தார். மேலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நேரில் வந்து உடல் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நாங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை நேரில் சென்று பார்த்து வந்தோம். எங்கள் பெரிய மகள் சிங்கப்பூரில் இருப்பவர் தவறாமல் தனது தாயிடம் இது பற்றி நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு முறையும் டாக்டரை பார்க்க செல்லும் பொழுது எனது மனைவி மனவேதனையும் சோதனையின் பொழுது உடல் வேதனையும் அடைந்தார்கள். மற்றபடி இயல்பான வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. எனது மூத்த மகள் தனது தாயை சிங்கப்பூர் கூட்டி வரும்படி கூறினார்கள். அறுவை சிகிச்சை நுண்கதிர் சிகிச்சை முடிந்து உடல் நலமும் ஓரளவு தேறிய பின்பு மனைவியை சிங்கப்பூர் கூட்டிச் சென்றேன். எனது மகள் சிங்கப்பூரில் குடியேறி 13 வருடங்கள் ஆன பிறகு கூட நான் அங்கு செல்லவில்லை. ஆனால் தற்பொழுது மனைவியை கூட்டிக் கொண்டு சிங்கப்பூர் சென்றேன். 2 மாதங்கள் மகள் வீட்டில் தங்கியிருந்தோம். சிங்கப்பூரில் வெளியே சென்று இயற்கையான ரம்மியமான பல இடங்களை சென்று பார்த்ததில் அவர்களின் மனதில் மகிழ்ச்சியும் உடம்பில் தெம்பும் ஏற்பட்டது. மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் உடம்பை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டாலே நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக உண்டாகும் என்கிறார்கள்.
எனது மகள் தனது தாய்க்கு இக்கொடிய நோய் மறுபடியும் தோன்றாமல் வராமல் இருக்க போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உண்டாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஊட்டச்சத்து பொருள் என்று ஒன்றை வாங்கி கொடுத்தார்கள். மேற்கொண்ட தொடர்ந்து சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. இது அமெரிக்காவில் தயார் செய்யப்பட்டு சிங்கப்பூருக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாகும். மேற்கண்ட பொருள் அதிக விலையுள்ளதுதான். ஆனால் எனது மகள் என்ற ஊக்கச்சத்து பவுடரை வாங்கி கொடுத்ததுடன் 3 வருடங்கள் எந்தவித ஒரு இடைவெளியும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருந்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். எனது மனைவி சில சமயங்களில் அதை அருந்துவதில் அசால்ட்டாக இருந்தாலும் நான் வற்புறுத்தி தொடர்ச்சியாக கொடுத்து வந்தேன். மகள் கஷ்டப்பட்டு தவறாமல் அங்கிருந்து வாங்கி அனுப்பும் பொழுது அதை சாப்பிடாமல் இருப்பது மிக தவறு என்றும் கூறினேன். மகளும் தன் தாயிடம் பேசும் பொழுது மெடிக்கல் செக்கப் சென்றீர்களா, தவறாமல் சாப்பிடுவீர்களா என்று விசாரிப்பார்கள். நுண்கதிர் சிகிச்சை முடிந்து 1 வருடம் கழித்து வயிற்றுப்பகுதியை மட்டும் MRI ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியதால் மேற்கொண்ட பரிசோதனையே மேற்கொண்டோம். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து மருத்துவர் எந்த குறைபாடும் இல்லை என்று கூறினார். ஆனால் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை டாக்டரை பார்த்து உடல் பரிசோதனையும் செய்து வந்தோம். டாக்டர், ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து வந்து உடல் பரிசோதனையை குறிப்பிட்ட கால அளவு செய்து கொள்ள வேண்டும். அதிகமான புற்றுநோயாளிகள் இவ்வாறு பரிசோதனை எடுத்துக்கொள்வது இல்லை என தெரிவித்தார். இதை கேட்டு நான் நம்மால் முடிந்ததை தவறாமல் செய்து கொண்டு வருகிறோம் என்று மன திருப்தி கொண்டிருந்தேன். 3ஆம் ஆண்டு முடிவில் மறுபடியும் ஒரு முறை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். அப்பொழுது உடல் பரிசோதனை மற்றும் ஸ்கேன் எடுத்ததில் ஒரு குறைபாடும் தெரியவில்லை. டாக்டரும் இனி 6 மாதங்களுக்கு ஒரு முறை நேரில் வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்த புற்றுநோய் குணமாகி மறைந்து சரியாக 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டபடியால் இனி அபாயத்தை தாண்டிவிட்டோம் என்று டாக்டரும் நம்பினார். நாங்களும் நம்பினோம். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களது பூர்வீகம் தற்பொழுதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்டமாகும். இது கிராமமும் அல்ல, நகரமும் இல்லாதது. தாலுகாவின் தலைமை அலுவலகம் உள்ள ஊர், ஒரு உயர்நிலை பள்ளியும் அரசாங்க மருத்துவமனையும் உள்ள ஊராகும். எனது மனைவிக்கு புற்றுநோய் குணமாக திருச்செந்தில் ஆண்டவனை வேண்டியிருந்தேன். 1 வருட முடிவில் திருச்செந்தருக்கு சென்று மனைவியின் கையினால் வெள்ளிவேல் ஒன்று காணிக்கையாக செலுத்தி வந்தோம்.
இப்போ என்னோட மனைவி உயிரோடு தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கட்டியை கண்டுபிடிச்சதுனால இந்த கர்ப்பப்பையை மட்டும் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வேற பாதிப்பு ஒன்றும் இல்லை. என்னோட மனைவிக்கு கர்ப்பப்பை எடுத்ததுலேருந்து வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தில் ஆண்டவனே வேண்டியிருந்தோம். வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு நாங்கள் வெள்ளிவேல் காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போவும் அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்.
புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட தன் மனைவியை பற்றி கணவன் எழுதிய ஒரு டைரியை நாம் கேட்டோம் அல்லவா? அடுத்ததாக புற்றுநோய் வருவதற்கு முன்பு தோன்றும் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி கேட்கலாமா?
புற்றுநோய் வருவதற்கு முன்பாக தோன்றும் சில அறிகுறிகள். 1, உடல்ல வந்து ஏற்பட்ட காயம் இல்லைன்னா 1 மாதத்திற்கு மேலே மருந்து எடுத்த பிறகும் குணமாகாத நிலையில் இருக்கும்போது தான் இந்த புற்றுநோய் வருது. 2, உடலில் எந்த பகுதியிலுமே கட்டி, தடிப்பு, தோலில் நிறம் மாறுவது, இது எல்லாமே ஒரு அறிகுறி தான். 3, சிறுநீர், மலம் போகும் வழி, மூக்கு, வாய் ஆகியவைகளிலிருந்து இரத்தம் வெளியே வருவது, மலம் போகும் பொழுது இரத்தம் வந்தால் மூலம் போன்ற நோயினால் ஏற்பட்டதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். 4, தொடர்ந்து இருமல் இல்லைனா 1 மாதத்திற்கு மேலே மற்றும் இருமல் இருமும் பொழுது இரத்தம் வெளியேறினால் அது காச நோய்தானா இல்லை நுரையீரல் புற்றுநோய்தானா என்பதை அறிய வேண்டும். 5, பெண்களுக்கு அதிகமான இரத்தப்போக்கு, வெள்ளைப்போக்கு, நிணநீர் போன்ற பெண்குறி வழியாக வெளியேறுவது. 6, பெண்களின் மார்பக காம்புகளில் வீக்கம், வலி, நீர் கசிதல் அல்லது இரத்தம் கசிதல், மார்பகம் வழக்கத்திற்கு மாறாக பெரிதாக தோன்றுவது, இவை எல்லாமே ஒரு புற்றுநோய் வருவதற்கு அறிகுறி. 7, விழுங்குவது சிரமம், மூக்கில் உட்புறமுள்ள குருதி நாளங்களிலிருந்து இரத்த கசிவு ஏற்படுது. 8, ஆறவே ஆறாத வாய்ப்புண்ணு, வாய் துர்நாற்றம், கழுத்து நரம்புள்ள முடிச்சு போன்ற அறிகுறிகளும் கூட இருக்கும். 9, வாயின் உட்புறத்தில் வந்து தடிப்பான அல்லது வெள்ளை நிறமாக படை போல வளர்வது, வாயினுள் வலி இல்லாத வீக்கமும் ஏற்படும். 10, வெயிலில் தொடர்ந்து வேலை செய்ததுனால தோலில் தோன்றும் கருப்பு திட்டு, தோலில் தடுப்பு, நிறமாற்றங்கள் கூட ஏற்படும். 11, இடுப்பு எலும்பில் வந்து வலி இருக்கும். அதே போல் சிறுநீரில் வந்து இரத்தம் வரும். மூத்திரக்குழாயில் அடைப்பும் கூட ஏற்படும். 12, வயிற்றின் மேல் வந்து பக்கத்தில் வலி இருக்கும். அதே போல் மஞ்சள் காமாலை வரும், கல்லீரல் வீக்கம் இருக்கும், வயிறில் வந்து வீக்கம் கூட ஏற்படும். 13, ஏற்கனவே இருந்த மச்சம் அல்லது மருவில் திடீர் மாற்றங்களும் ஏற்படும். 14, ஜீரண குறைபாடு, தொடர் வாந்தி, விழுங்குவதில் சிரமம் கூட அதிகமாக இருக்கும். இவ்வகையான வழிகள் அனைத்துமே ஒரு புற்றுநோய் வருவதற்கு ஒரு அறிகுறி என்றும் கூட கூறலாம்.
இன்றைய மலையரசு சுகமான நிகழ்ச்சியில் புற்றுநோயை பற்றி ஒரு டைரி, புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள், இதை பற்றி நாம் நிறைய கேட்டோம் அல்லவா? நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கொத்தகிரி 90.4. நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.
காத்து நீ